அங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் முன்னேற்பாடு. முழு முதற் பொருளே, என் உடல் எப்பொழுது எங்கு எவ்வாறு வீழும் என்பதை அறியாதபடி இப்பொழுதே உன்னை நான் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வேனாக. பெரிய பட்டணம் ஒன்றுக்கு வழிப்போக்கனாக வரும் ஒருவன் முதலில் தங்குதற்கு நல்ல இடம் தேடிக்கொண்டு பிறகுதான் ஊர் சுற்றி பார்க்கலாம் என்பான். அப்படி செய்யாவிட்டால் ரா தங்க இடமில்லாது தவிக்க வேண்டியதாகும். இவ்வுலகுக்குள் வந்துள்ள நாம் மரணம் என்னும் இரவு வருவதற்கு முன்பே இறைவனது திருவடியை தங்குமிடமாக செய்து கொள்ள வேண்டும். ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளியானே என்பார் பெரியாழ்வார். ஆவிக்காரர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலும் எல்லா பழங்குடி சமூகங்களுமே ஆவிகளை வணங்கும் வழக்கம் கொண்டவைகள்தான். தங்களுக்கு காவலராக நிற்கும் மூத்தோன் இறந்த பிறகும் எதிரிகளிடமிருந்து தங்களை காப்பான் என்ற நம்பிக்கைதான் இதன் அடிப்படை. கற்கள் மரங்களின் மூலம் அவர்கள் ஆவிகளை தரிசிக்கின்றார்கள். காடுகளின் அங்கமாக இந்த மக்கள் ஒன்றி வாழ இயற்கை சார்ந்த அவர்களது இந்த வழிபாட்டு முறையும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. நன்றி உணர்வும் அச்ச உணர்வும் தான் அவர்களிடையே இந்த வழிபாட்டை வடிவமைக்கின்றன. காணிக்காரர்கள் தங்கள் தெய்வங்களின் பெயரை கூட உச்சரிப்பதில்லை. காரணம் பயமும் மரியாதையும் தான். காணிக்காரர்களின் மருத்துவமும் மந்திரமும் அனுஷ்யமானவை. கீழே நாட்டு மக்கள் இவற்றிற்காகவே காணிக்காரர்களை நாடி வருகின்றார்கள். காணிக்காரர்களின் ஞானகுரு அகத்தியர், நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் மலைப்பகுதியில் வசிக்கும் காணிக்காரர்கள் தங்கள் குடியிருப்புகளில் பல்வேறு உருவ வேறுபாடுகளோடு திகழும் அகத்தியரை வைத்து வழிபடுகின்றார்கள். தங்களுக்கு மந்திரங்களை போதித்ததும் தங்கள் வாழ்வையை வடிவமைத்ததும் அகத்தியரே என்று நம்புகின்றார்கள். அகத்தியரை முன்னிறுத்தி பாடல்கள் இன்னும் இந்த மக்களிடம் புழக்கத்தில் இருக்கின்றன. காணிக்காரர்கள் நடத்தும் வடக்கன் பேய் வழிபாடு மிகவும் முக்கியமானது. வடக்கன் பேய் என்பது இந்த மக்களின் காவல் தெய்வங்களில் ஒன்று. இந்த மக்கள் குடியிருக்கின்ற வனத்தில் மையத்தில் வடக்கன் பேய்க்கான குடில் அமைத்திருக்கும். இந்த தெய்வத்தின் பெயரை சொல்லும் பொழுதே காணிக்காரர்களின் உடல் மொழியில் மரியாதை ததும்பும். வடக்கனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது தன் எச்சிலை துளிகூட அவர் மேல் தெரித்துவிடக் கூடாது என்பதற்காக பிலாத்தி தன் வாயை துண்டால் இறுக்கி கட்டுக்கொள்வார். கோழி பலியிடுதலும் வடக்கன் வழிபாட்டின் நிறைவடையும். தீராத நோய் கண்டவர்கள் வடக்கனை வழிபட்டால் குணம் அடைவார்கள் என்று நம்புகின்றார்கள் அந்த மக்கள். அந்த நம்பிக்கை இப்பொழுது கீழ் நாட்டாரையும் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. நோயாளிகளை காணி குடியிருப்பிற்கு அழைத்து சென்று வடக்கன் குடிலில் கிடத்தி வழிபாடு செய்கின்றார்கள். பிலாத்தி தருகின்ற சாமல் அந்த நோயாளிக்கு நம்பிக்கை மருந்தாகின்றது. வடக்கனை போலவே அயினி மூட்டு தம்புரானும் காணிக்கைக்காரர்களின் காவலன். மரங்கள் செடிகொடிகள் விலங்குகளை தங்களுடைய சக ஜீவிகளாக கருதும் காணிக்காரர்கள் அவற்றை அவற்றிற்குரிய எல்லை கோடுகளிலேயே நிறுத்தும் காவலனாகி அயினி மூட்டு தம்பிரானை கருதுகின்றார்கள். முன்னொரு காலத்தில் அவர்களது எல்லை காவலனாக இந்த தம்புரான் இருந்திருக்க கூடும். அறுவடை காலம் முடிந்ததும் அயினி மூட்டானுக்கான இந்த திருவிழா நடக்கும். எல்லை காவலனாக நின்று தங்களையும் தங்கள் வேளாண்மையையும் காத்த தம்புரானுக்கு தங்கள் விளைச்சலில் ஒரு பங்கை தருகின்றார்கள். அனைத்து தானியங்களையும் சேர்த்து பொங்கல் வைத்து தம்புரானுக்கு படையல் செய்கின்றார்கள். சிலர் வேண்டுதல் வைத்துக் கொண்டு ஈட்டி அருவாள் வேல் சூலாயுதம் போன்ற ஆயுதங்களை வழங்குகின்றார்கள். தம்புரானுக்கென்றே தனியாக தோற்ற பாடலும் இருக்கின்றது. பழங்குடி சமூகங்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகங்களிலும் தம்புரானை போன்று தம் மக்களின் மீது அக்கறை கொண்ட மக்களுக்காக உயிர் நீர்த்த மூத்தோன் தெய்வமாக மாறியிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணிக்கு அருகில் ஷீலமங்கலம் என்றொரு கிராமம் இருக்கின்றது. பல்லவர் காலத்தில் ஸ்ரீ புருஷ மங்கலம் என்று வழங்கப்பட்ட இக்கிராமத்தில் குடியிருக்கின்றான் சந்திரன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்து மக்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்த மூத்தோனே இந்த சந்திரன். சந்திரன் ஒரு அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்தவன். பரம்பரையாக ஊர் சேவகம் செய்யும் குடும்பம். ஊரை சுத்தம் செய்வது முதல் காவல் காப்பது வரை எல்லா பணிகளிலும் சந்திரன் இருப்பான். மிக வலுவானவன். ஆனால் எவரிடம் அதிகம் பேசமாட்டான். தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் சந்திரனை எவரேனும் வம்பிழுத்தால் மூர்க்கனாகி விடுவான். அதனாலேயே அவன் கிராமத்தில் மூர்க்க சந்திரன் என்ற பெயரும் உண்டு. இரவு வேளையில் ஒரு கையில் ஈட்டி கம்பையும் மற்றொரு கையில் ஹரிக்கேன் விளக்கையும் சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வரும் சந்திரனை பார்த்தால் அந்த கருப்பனே விளக்கு தாங்கி நடந்து வருவது போல இருக்கும். ஒரு நாள் கடும் மழை, ஊரே தண்ணீரில் மிதந்தது. ஊரின் மத்தியில் இருக்கின்ற ஏரி தண்ணீர் தழும்பி நின்றது. இரவு தலையில் முக்காடு கொண்டு அரிக்கன் விளக்கை ஏற்றி சுமந்தபடி ஊர்காவலுக்கு கிளம்பினான் சந்திரன். மழை விட்டு விட்டு பெய்தது. ஊரை சுற்றி வந்தவன் ஏரியில் ஏற்பட்டிருக்கும் சிறிய உடப்பை கண்டான். அந்த பகுதியில் அது ஒரு பெரிய ஏரி. உடைந்தால் அண்டை கிராமங்கள் எல்லாம் மூழ்கி போகும். முகிழ்ந்து நிற்கும் பகிர்களெல்லாம் அழிந்து ஊரே பட்டினியாய் தவிக்கும். பதறிப்போன சந்திரன் உயர்ந்த இடமொன்றில் ஏறி நின்று ஏறி உடையப் போகின்றது, ஓடிவாங்க ஓடிவாங்க என்று கத்தினான். மழையின் சத்தமும் குழுமியும் தந்த உறக்கமும் அந்த குரலை விழுங்கிவிட்டன. எவரும் எழுந்து வரவில்லை. சந்திரன் தவித்தான். கரையிலே விரிசல் அதிகமாகிக் கொண்டே வந்தது. யாராவது வாங்களேன் என்று சத்தமிட்டபடியே மண்ணையும் கல்லையும் அள்ளி உடைப்பில் கொட்டினான். கரை உடைந்தோடி வரும் தண்ணீர் அவற்றையெல்லாம் வெகுவாக எளிதாக கடந்து ஓடியது. பொழுது விடிய துவங்கியது. சந்திரன் இன்னும் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்து வந்து உடைப்பை அடைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஊரை படிப்படியாக வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பக்கமாக வந்த சந்திரனின் நண்பன் ஒருவன் நடக்கும் நிகழ்வை கண்டு அதிர்ச்சியடைந்து சந்திரனிடம் ஓடினான். இருவரும் கரை அடைப்பை அடைக்க முயன்றார்கள், முடியவில்லை. சந்திரன் ஒரு முடிவுக்கு வந்தான். கரை உடைந்த இடத்திலே படுத்துக் கொண்டான். தன் நண்பனை தன் மீது மண்ணை அள்ளி போடும்படி கூறினான். நண்பன் திகைத்து நிற்க, தாமதிக்காதே, ஊரை காப்பது நம் கடமை, மண்ணை அள்ளி கொட்டு, நானே அணையாய் கிடந்து தண்ணீரை தடுப்பேன் என்றான் சந்திரன். அதன்படியே அந்த நண்பன் சந்திரன் மீது மண்ணை அள்ளி கொட்டினான். கரை அடைப்பு அடைபட்டது. தண்ணீர் வருவதும் நின்றது. நன்றாக பொழுது விடிந்ததும் விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் நெகிழ்ந்தார்கள். ஊரை காக்க தன்னையே புதைத்துக் கொண்ட தங்கள் காவலனுக்கு ஊரார் காலூன்றி படையலிட்டு நன்றி செலுத்தினார்கள். இன்றும் அந்த மரபு தொடர்கின்றது. சந்திரன் புதையுண்டதாக கருதப்படும் இடத்தில் ஒரு நந்தியின் சிலையை வைத்து வழிபடுகின்றார்கள். ஆடி மாதம் இந்த இடத்தில் பொங்கல் வைத்து படையலிட்டு திருவிழா நடத்துகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு ஊர் காவல் தெய்வத்திற்கு பின்னாலும் உருக்கமான, நெகிழ்ச்சியான, அதிர்ச்சியான, வியப்பான கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளே தலைமுறை தலைமுறையாக மக்களுக்கும் அந்த தெய்வங்களுக்குமான பந்தத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. நமது திருக்கோவிலில் மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை அன்று சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை நடைபெறும். சுதர்சன ஹோமம் மற்றும் நரசிம்ம பூஜை சத்ரு பயம், தீய சக்திகள், நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளை நீக்கி அபரிதமான பாதுகாப்பு, ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம் மற்றும் தடைகளை தாண்டிய வெற்றியையும் அருளும் சக்தி வாய்ந்த வழிபாடுகளாகும். இந்த ஹோமத்தின் மூலம் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடி குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் பெருகும். சுதர்சன ஹோமத்தின் பலன்கள் இதோ: எதிர்ப்பு சக்தி மற்றும் பாதுகாப்பு, எதிரிகளின் சூழ்ச்சிகள், பில்லி சூனியம், தீய சக்திகள் மற்றும் பல தொந்தரவுகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது. கொடிய நோய்கள், தீராத வியாதிகள் மற்றும் மரண பயம் நீங்கி பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். வழக்குகள், தொழில் மற்றும் போட்டிகளில் அபரிதமான வெற்றி, கடன் தொல்லை நீக்கம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். பயணம், தீ தொடர்பான ஆபத்துக்கள் மற்றும் போர் சூழல்களில் கவசம் போல இருந்து காக்கும் இந்த சுதர்சன ஹோமம். நரசிம்மர் பூஜையோ பயத்தை போக்கும். நரசிம்மர் உக்ரமானவர் என்பதால் அனைத்து வகையான பயங்களையும் மன அழுத்தத்தையும் நீக்கி தைரியத்தை அளிப்பார் அவர். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் தடங்கல்கள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கலை மற்றும் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கி சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் பெருகும். அன்பர்களே, இந்த நரசிம்ம பூஜை மற்றும் சுதர்சன ஹோமம் நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை அன்று நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு இறையொருள் பெருமாறை உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் கூற்றுவ நாயனார். அரச குலத்தில் பிறந்த அவருடைய இயற்பெயர் இன்னதென்று தெரியவில்லை. பகைவர்களுக்கு கூற்றுவனைப் போல தோன்றி மிடுக்குடன் போர் செய்து வென்றமையால் அவருக்கு கூற்றுவர் என்ற பெயரே வழங்கலாயிற்று. சிவபெருமான் மேல் ஆழ்ந்த அன்புடைய அவர் கூற்றுவ நாயனார் ஆனார். களந்தை என்னும் ஊரில் இருந்த அம்மன்னன் பல மன்னர்களுடன் போர் செய்து வென்றார். அந்த வெற்றி மிடுக்கால் அவர் இறைவனை மறக்கவில்லை. எல்லாம் அவன் திருவருள் என்று வாழும் திறம் உள்ளவர் ஆதலின் சிவனுடைய திருநாமத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்பார். சிவனடியார்களை கண்டால் வழிபட்டு ஆவன செய்வார். பல வகையான சிவ தொண்டுகளிலும் ஈடுபட்டு இன்பம் கண்டார். இறைவனுடைய அருள் வலிமை இருந்தமையால் அவருக்கு எல்லா வலிமைகளும் சேர்ந்தன. படை வலிமை சிறப்பாக அமைந்தது. அயிரில் உள்ள நாடுகளை எல்லாம் வென்று தம்முடைய ஆணையின் வழியே நடைபெறும்படி செய்தார். அவருக்கு எல்லையற்ற பொருள் வளம் அமைந்தது. தேர், களிறு, பரி, காலாள் என்னும் நான்கு வகை படைகளும் நிறைந்திருந்தன. வீரச் செருக்கிற்கும் வெற்றி திருவிற்கும் மிக்கவராக அவர் விளங்கினார். இவ்வாறு பல மன்னர்களை எதிர்த்து போர் செய்து அவரவர் நாட்டை கைப்பற்றி விரிந்த நாட்டுக்கு உரிய அரசராக பெற்றும் முடி அணியும் சிறப்பை அவர் பெறவில்லை. அவர் இயல்பிலேயே குறுநில மன்னர்களில் ஒருவராக இருந்தவர். தமிழ்நாட்டிலே குறுநில மன்னர்கள் பலர் இருந்து வந்தார்கள். சேரர், சோழர், பாண்டியர் என்னும் மூவரே திருமுடி அணியும் உரிமை பெற்றவர்கள். அதனால் அவர்களை முடியுடை மன்னர்கள் என்று வழங்குவது மரபு. சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூன்று பெரு மன்னர்களும் வலி இழந்திருந்த அக்காலத்தில் கூற்றுவ மன்னர் தம்முடைய திறமையால் அவர்கள் நாட்டை கைப்பற்றினார். அப்படி பெற்றும் முடியுடை மன்னன் ஆக அவரால் இயலவில்லை. தாமே சூட்டிக் கொள்வது என்று முடி. வேளாளச் செல்வர்கள், தர சிறந்த அந்தணர்கள் உரிமை உடைய மன்னர்களுக்கு திருமுடியை சூட்டுவார்கள். தில்லை, திருவாரூர், உறையூர், பூம்புகார் என்னும் இடங்களில் சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்வது வழக்கம். சிவபக்தியில் சிறந்திருந்த கூற்றுவ நாயனார் இறைவனுடைய திருக்கோவில்களில் சிறந்த தில்லையில் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார். முடி புனைவதற்கு ஏற்ற இலக்கணங்கள் யாவும் அவரிடம் இருந்தும் சோழ குலத்தில் பிறக்கவில்லை என்ற குறை ஒன்று இருந்தது. இருப்பினும் இப்பொழுது நாட்டின் ஆட்சி முறை நம் கையில் இருப்பதனாலே நாமே முடிவுனைந்து அரசாழ்வது முறை என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று. தில்லைவாழ் அந்தணர்களை அணுகி பணிந்து தமக்கு பொன்முடி சூட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார். மரபு தவிராத தில்லைவாழ் அந்தணர்கள் அதற்கு உடன்படவில்லை. சோழர்கள் பரம்பரை பரம்பரையாக அணிந்து வந்த திருமுடி அவர்களுடைய பாதுகாப்பிலே இருந்தது. அதனையே தாம் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூற்றுவர் விரும்பினார். அவர்கள் மறுத்துவிட்டார்கள். குலத்தில் பிறந்த அரசர்களுக்கன்றி வேறு யாருக்கும் இந்த முடியை சூட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். முடி சூடினாலும் சூடாவிட்டாலும் கூற்றுவரே அரசாட்சி செய்து வந்தார். அரசருடைய விருப்பத்தின்படி நடக்காவிட்டால் அவரால் தமக்கு தீங்கு வரும் என்று அஞ்சினார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். ஆகவே தமிழ் ஒரு குடும்பத்தை மாத்திரம் தில்லையில் எழுந்தருளிக்கும்படி அம்பலவாணருக்கு பூசை புரியவும் திருமுடியை காவல் புரியவும் வைத்துவிட்டு யாவரும் சேர நாட்டிற்கு போய்விட்டார்கள். அங்கிருந்தபடியே நடராச பெருமானுக்கு பூசை புரியாமல் இருக்கும்படி நேர்ந்த தம் நிலையை எண்ணி வாடினார்கள். ஆடும் பெருமானை மறதால் வழிபட்டார்கள். தில்லைவாழ் அந்தணர்களில் பல்லோர் சோழ நாட்டை விட்டு போனதற்கு காரணம் இன்னதென்று தெரியாமல் மயங்கினார் நாயனார். தில்லைவாழ் அந்தணர்கள் பொன்முடியை சூடாவிட்டாலும் அவர்களுள் முதல்வனாகிய அம்பலவாணனுடைய அடியாராகிய நன்முடியை சூட்டிக் கொள்வேன் என்று எண்ணிய அவர் நடராச பெருமானை வணங்கி, நீயே என் அடியை என் முடியாக சூட்டி அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். இதே நினைவாக இருந்த கூற்றுவ நாயனார் அன்று துயின்ற பொழுது அம்பலவாணன் அவர் கனவில் எழுந்தருளினான். தன்னுடைய அடியார்களின் விருப்பப்படியே அவருடைய சென்னிமிசை திருவடியை சூட்டினான். உடனே விழித்துணர்ந்த நாயனார் தாம் பெற்ற பேற்றை எண்ணி வியந்தார். இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி உருகினார். தாம் வேண்டியதை பிற அந்தணர்கள் செய்யாமல் இருக்க முதல் அந்தணனாகிய இறைவன் தன் விருப்பம் அறிந்து நிறைவேற்றியதை நினைந்து மகிழ்ந்து பரவினார். அப்பால் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு ஓலை போக்கி அவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று உறுதி கூறி அவர்களை வருவித்து வழிபட்டார். அவர்கள் கூற்றுவ நாயனாருக்கு இறைவன் அருள் செய்த திறத்தை உணர்ந்து அவரிடம் இருந்த அச்சத்தை ஒழித்து அன்பு பூண்டார்கள். தலந்தோறும் சென்று அங்கங்கே சிறப்பாக பூசை வழிபாடுகளை நடத்தி இன்புற்று வாழ்ந்த கூற்றுவ நாயனார் இறுதியில் உமையாள் கணவன் திருவடியை அணைந்து மீளா மாளா இன்ப நிலை பெற்றார். மற்றொரு அறிவிப்பு, வெள்ளி மாலை 6:30 மணி அளவில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று வருகின்றது. 9 வாரம் இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டால் நீங்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மனநமாக சொல்ல இயலும் என்பதை கண்கூடாக கண்டோம். ஆகவே லலிதா சகஸ்ரநாமத்தை பயில விரும்பும் அன்பர்கள் வெள்ளி மாலை 6:30 திருக்கோவிலுக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆன்மீக தத்துவங்கள் பலவற்றில் கர்ம வினையினால் உடல் பெற்று பிறக்கின்றோம் என கூறுவது உண்டு. இக்கருத்தை கொண்டு உடம்பினை முதலில் தவறாக கண்டேன் என்கின்றார் திருமூலர். உடம்பை முதலில் கர்மாவின் வடிவமாக பார்த்தேன், ஆனால் அதனுள்ளே ஒரு அற்புதமான பொருள் இருப்பதை கண்டேன். அது ஆன்மா என்கின்ற பரமாத்மாவின் வடிவம். பரமாத்மாவே உடல் என்ற கோவிலில் குடியிருப்பு கொண்டதால் இந்த உடல் கர்மாவினால் தோன்றியது என இழிவாக கூற முடியுமா? அதனால் உள்ளே இருக்கும் இறைவனை காக்கும் உடலை நான் போற்றி பாதுகாக்கின்றேன் என்கின்றார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பதுதான் அந்த திருமந்திரம்.
பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், 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 பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை தன்னிலே அரச மறுத்து நிழலிலே, ஆற்றங்கரை தன்னிலே அரச மறுத்து நிழலிலே, வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். அவர் கடலை சுண்டலும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி தின்னுவார், கருணை மழை பொழியுவார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். பானை வயிறு படைத்தவர் பக்தர்களை காப்பவர், ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார், ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். மஞ்சளிலே செய்யணும் மண்ணு நாளே செய்யணும், மஞ்சளிலே செய்யணும் மண்ணு நாளே செய்யணும், ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார், ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய, பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார்.
செய்ய பவள செங்குத்தே முத்தே ஜீவரத்தினமே சிந்தாமணியே மரகதமே திகழும் வைடூரிய மணியே துய்ய பதும ராகமே சுடர் விட்டு ஒளிர் கோமேதகமே சோதி வைரமே நீல சுடர் விட்டு எரிக்கும் இளமணியே சைவமணியே பெண்மணியே தயங்கும் இனிய பொன்மணியே தாயே வருக வருகவென்றால் சதங்கை சிலம்ப என் முன் பையன் நடந்து வாராத பாராமுகம் ஏன்? வருக வருகவே பாகம் பிரியாள் சங்கரனார் பாகம் பிரியாள் வருகவே. இந்த பாடல் திருமந்திர நகர் அதாவது தூத்துக்குடியில் இருந்து அருள் பாலிக்கும் பாகம் பெரியாள் அவர்களின் பிள்ளைத்தமிழ் இருந்து வரக்கூடிய ஒரு பாடல். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
ಪದಿನಾದ ತೇರೇರಿ ನೀಯಾಡಿವಾ ಆರಾಡುಂದೇವಾ ಗಜಬದಿನಾದ ಪಲ್ಲಕ್ಕಿ ನೀಯಾಡಿವಾ ಎಂಗಳ್ ದೇವಾ ಎಂಗಳ್ ದೇವಾ ಜ್ಞಾನನಾದ ಇಂದ್ರ ನೀಯಾಡಿವಾ ಗಣಪತಿ ದೇವ ಆಡಿವಾ ಕರುಣೈ ಕೊಂಡು ಓಡಿವಾ ದೇವಾದಿ ದೇವ ಗಣಪತಿನಾದ ತೇರೇರಿ ನೀಯಾಡಿವಾ ಪಾರಾಡು ದೇವ ಗಜಬದಿನಾದ ಪಲ್ಲಕ್ಕಿ ನೀಯಾಡಿವಾ